நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி. நேயர்களே, அன்பிற் சிறந்த தவம் இல்லை என்று பாடிய பாரதி ஒரு சித்தர் என்று நிறுவ வந்திருக்கின்றார் சூலூரைச் சேர்ந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர் ஏ. சுகுமார் அவர்கள். இது சென்ற வார நிகழ்ச்சியின் தொடர்ச்சி.
அடுத்தது நீங்க பார்த்தீங்கன்னா, பொய் கடுங்கழியை நான் கொன்று பூலோகத்தார் கண்முன்னே மெய்க்கும் கிருதயுகத்தினையே கொணர்வேன் தெய்வ விதி அகுதே அப்படிங்கிறது. நாலு விதமான இதுங்க யுகம், சத்தியுகம், கிருதாயுகம், துவாபராயுகம், கலியுகம் அப்படிங்கிறது. இப்போ நாலாவது யுகம் நடந்துட்டுருக்கு. முதல்ல சத்தியுகம், அப்புறம் கிருதாயுகம், துவாபராயுகம், கலியுகம். இப்போ கலியுகத்தை வந்து அவர் சாடுறாரு. கலியுகம் என்ன இந்த மாதிரி இருக்குது, எல்லாம் பொய்யர்களாக இருக்காங்க, பொய்மை தலைவிரி சாடுது அப்படிங்கிறத சொல்கிறாரு. அப்போ அதனால தான் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் இந்த கலியுகத்தை மாற்றி கிருதாயுகத்தை கொண்டு வருவேன் கடவுளோட அருளால். கிருதாயுகத்தில் வந்து எல்லாமே உண்மையாக இருப்பாங்க, நல்ல நெறிகள் இருக்கும், அங்கே வந்து கோயிலுக்கு போய் வணங்க வேண்டிய அவசியமும் கிடையாது. ஏன்னா அவங்கவுங்க எல்லாமே தூய ஆன்மா, அவங்கவுங்க எல்லாருமே ஒரு தெய்வங்கள், ஒரு தேவ நிலையில் தான் இருந்தாங்க. அதனால் அதை சொல்கிறாரு, பொய்க்கும் கலியை நான் கொன்று பூலோகத்தார் கண்முன்னே மெய்க்கும் கிருத யுகத்தினையே கொணர்வேன் தெய்வ விதி இகுதே அப்படிங்கிறார். எவ்வளோ அழகாக சொல்ல. திருமூலர் அவர் ஒரு சித்தர்னு எடுத்துக்கலாம். அவர் வந்து கூடு விட்டு கூடு பாயறது எல்லாமே அவர் கைவரப்பெற்றவர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, சிவமும் அன்பும் வேறில்லை அப்படிங்கிறாரு. இப்போ ஒரு பாடலில் சிவமும் அன்பும் வேறு வேறு தான் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து மூடர் அப்படின்னு அவர் வந்து பாடல்கள் சொல்லியிருக்காரு. அந்த சித்தாந்தத்தை எவ்வளவு தெளிவாக சொல்கிறார் பாருங்கள் பாரதியார். செய்க தவம், செய்க தவம் நெஞ்சே, தவம் செய்தால் எய்த விரும்பியதை எய்தலாம், வையகத்தில் அன்பிற் சிறந்த தவம் இல்லை. மூணாவது வரியில் கொண்டு வந்தார் பாருங்கள், வையகத்தில் அன்பிற் சிறந்த தவம் இல்லை, அன்புடையார் இன்புற்று வாழ்தல் இயல்பு அப்படிங்கிறார். அப்போ அன்பே தெய்வம், லவ் இஸ் காட். அது மாதிரி திருமூலர் சொன்னதை அப்படியே சொல்கிறாரு பாருங்க. அன்போடு இருக்கணும், அன்பு தான் இந்த உலகத்தை வந்து ஒரு செயின் இணைப்பில் இணைச்சிருக்குது. அன்பு மட்டும் இல்லை, எல்லாருமே வந்து ஒரு வெறுப்பு உணர்வில் இருந்தாங்கன்னா அந்த வெறுப்பு வந்து நல்லதுக்கு இல்லை. நம்ம நாமே வந்து நம்ம உடம்பை வந்து தீயித்துக்கிறத தீயில போடுற மாதிரி தான். அதனால் அன்பு தான் தெய்வம் அப்படிங்கிறார். அடுத்தது இவர் சொல்கிறார் பாருங்கள் பாரதியார், மூட நெஞ்சே. நெஞ்சம் வந்து நீங்கள் சுத்தமாக வச்சுக்கணும். அங்கே வந்து உள்ளே வந்து இறைவன் எல்லா உள்ளத்துலேயும் இருக்கிறாரு, அவனின்றி ஒரு அணுவும் அசையாது அப்படிங்கிறான். இங்கே என்ன நடக்குதுன்னா, அந்த கங்கு, அந்த தீப்பொறிக்கு இறைவன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது மேலே ஆணவம், ஆசை, மாயை இந்த மூணு மும்மலங்களும் போர்த்தி இருக்கிறதுனால தான் பரம்பொருளை உணர முடியல. இந்த மும்மலங்களையும் நீக்குனீங்கன்னா கடவுளை வந்து உங்கள் உள்ளே தீர்க்கமாக இருக்கிறார்னு உணர முடியும். இந்த மூணு எப்போ விலகிறதுங்க, தவம் செய்யும்போது மூணு விரல்கள் நீக்கிட்டு, மூணு விரல்கள் விரித்து வச்சுட்டு பெருவிரலையும் ஆட்காட்டி விரலையும் சேர்த்து வைக்கிறாங்கன்னா அதனோட பொருள் என்னன்னா, பரம்பொருளோடு இந்த ஜீவாத்மா இணையணும். பரம்பொருள் வந்து பெருவிரல்னா, ஆட்காட்டி விரல் வந்து ஜீவாத்மா. இந்த ரெண்டும் இணையிறதுக்கு என்ன பண்ணணும், ஆணவத்தை கைவிடணும், நான்கிற அகம்பாவத்தை கைவிடணும், ஆசை ஒரு அளவாக தான் இருக்கணும். ஆசை இருக்கும், இப்போ நம்ம வந்து தாகமாக இருக்க தண்ணி எடுத்து குடிக்கிறோம், இல்லை ஒரு இடத்துக்கு போகணும், அது நடக்கணும் அப்படிங்கிறது. ஆசை இல்லாமல் வாழ்க்கை நடத்த முடியாது, ஆனால் அதை நெறிப்படுத்தணும். ஆசை இல்லாமல் மனிதன் வாழ முடியாது. அதே சமயம் ஆசை வந்து நீக்கணும். இப்போ அங்கே பார்க்க வேண்டாம், அங்கே வக்கரமாக இருக்குது பார்க்க வேண்டாம்னா கண்ணு பார்க்கக்கூடாது. அதே மாதிரி மாயைத்தன்மை வந்து, நம்மளோட இளமை எப்பவுமே இருக்கும், நம்ம செல்வம் எப்பவுமே இருக்கும், நமக்கு நிறைய வருமானம் பெருகிட்டே இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அது மாயை, அது வந்து அந்த நினைப்பே வந்து ஒரு மாயை. இன்னைக்கு இருப்பார், நாளைக்கு இல்லை அப்படிங்கிறது கிராமத்து பழமொழியெல்லாம் இருக்குது அப்படின்னா, அது மாதிரி இந்த மூளையும் நீக்கினா தான் நமக்கு வந்து உள்ள இறைவன் இருக்கிறத காண முடியும். அதான் மூட நெஞ்சே அப்படிங்கிறார் பாரதியார். நெஞ்சுக்குள்ள மூடி கிடக்கிற அந்த மூணு மும்மலங்களே, 30 கோடி முறை உனக்கு உரைத்தேன். 30 கோடி ஜனங்கள் இருக்கிற மாதிரி இவர் 30 கோடி முறை உனக்கு உரைத்தேன். மனசை பார்த்து சொல்றார், நெஞ்சை பார்த்து சொல்றார். இன்னும் மொழிவேன், தலையிலிடி விழுந்தால் சஞ்சலப்படாதே. ஏது நிகழினும் நமக்கென் என்றிரு, பராசக்தி உளத்தின்படி உலகம் நிகழும். இதெல்லாம் யாருங்க எடுத்து சொல்லுவா? இதை வந்து சஞ்சலப்படாதே, இடி உளுந்தா கூட கவலைப்படாதே, எது நிகழினும் நமக்கென் என்று அப்படின்னா பொறுப்பற்று இருக்கிறது கிடையாது. சொல்லவோனா துன்பம் நிகழுது, நம்ம கைமீறிய அளவு துன்பம் வந்துருச்சு அப்படிங்கும்போது அந்த கான்டெக்ஸ்டில் சொல்கிறாரு, தலையில் இடி விழுந்தால் சஞ்சலப்படாது. இடி இடிக்குது, தலைமையில் விழுகுது அப்படின்னு பயந்துட்டு இருந்துன்னா என்னாகும்? நம்ம தூங்க முடியாது. அப்போ வந்து பராசக்தி உளத்தின்படி உலகம் நிகழும், நமக்கேன் பொறுப்பு, நான் என்றோர் தனி பொருள் இல்லை, நான் எனும் எண்ணமே வெறும் பொய். இது வந்து சொல்கிறது கௌதம புத்தர் சொல்கிறார், இறைஞ்சுவோம் அவன் பதம். அப்போ வந்து இவர் என்ன சொல்கிறாரு பாருங்கள், நான்கிறதே இல்லாத போது எப்படி நீங்கள் வந்து நான் தான் செஞ்சேன் நான் தான் செஞ்சேன் அப்படிங்கிறது? இப்போ வந்து காலையில் விடியலைன்னா நீங்கள் எங்கே போய் எதை செய்ய முடியும்? உள்ளே வந்து சக்தி பிரவாகம் எடுத்து ஒரு சக்தி இல்லைன்னா நீங்கள் எதை செய்ய முடியும்? இந்த 5 விரல்கள் ஓரமாக நகங்கள் படைக்கப்படாமல் இருந்தால் இந்த 5 விரல்களில் 2 விரல் பிடிச்சி பேனாவில் எழுத முடியுமா? எப்படி இந்த நகம் இல்லாமல் சப்போர்ட் கிடைக்கும்? இந்த 5 கரங்கள் மூலமாக தான் அவர் வந்து இந்த உலகத்தை இயக்கிட்டிருக்காரு. சுப்பிரமணிய பாரதியார் சில வாக்கியங்கள் எல்லாமே நம்ம எந்திரிச்சு உட்கார வைக்கும். எப்படின்னா, நமக்கு தொழில் கவிதை, நாட்டிற்கு உழைத்தல், இமைப்பொழுதும் சோராதிருத்தல். எப்படி சொல்கிறாரு பாருங்கள், செய்யும் கவிதை பராசக்தியாலே செய்யப்படுங்கான் அப்படிங்கிற, நான் செய்யலை நான் எழுதலை, இது உத்வேகம் கொண்டு உள்ள பராசக்தி எழுதினது அப்படின்னு சொல்கிறாரு. நமக்கு தொழில் கவிதை, அதை சொல்லிட்டு இந்த கவிதையை நான் எழுதலை பராசக்தி இயக்கிறா நான் எழுதுறேன் அப்படிங்கிறார். இறைவி இறைவன் இரண்டும் ஒன்றாகி தாயாய் தந்தையாய் சக்தியும் சிவனுமாய். லிங்க வடிவம் எடுத்துட்டீங்கன்னா சிவசக்தி பாவனை தான், ஆணும் பெண்ணும் தான். அந்த பாவனையில் தான் முதல்ல வழிபாடெல்லாம் நடந்தது. இறைவி இறைவன் இரண்டும் ஒன்றாகி தாயாய் தந்தையாய் சக்தியும் சிவனுமாய் உள்ளொளியாகி உலகலான் திகழும் பரம்பொருளேயோ அப்படிங்கிறார். இதை வந்து ஏற்கனவே சில ஞானஸ்தர்கள் சொல்லியிருக்காங்க. தனி திருத்தாண்டகத்தில் அப்பர் என்ன எழுதியிருக்காரு பாருங்க, அப்பன்னி அம்மன்னி மாதா பிதாவாகி. நமக்கு வந்து தாய் தந்தையர் வந்து சிவசக்தி தான், வேற யாரும் கிடையாது. இருக்கிற ஜென்மத்தில் வந்து தாய் தந்தையர் இப்படி இருக்கலாம், அடுத்த ஜென்மத்தில் இதே தாய் இதே தந்தை வரும்னு சொல்ல முடியாது. வாணி காளி மா மகளேயோ, ஆணாய் பெண்ணாய் அழியாய் உள்ளது யாதுமாய் விளங்கும் இயற்கை தெய்வமே, வேதச் சுடரே மெய்யாங்கடவுளே, அபயம் 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 நான் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு பாருங்க. இது வந்து யாதுமாய் விளங்கும் இயற்கை தெய்வமே, வேதச் சுடரே மெய்யாங்கடவுளே. இதை வந்து அப்பர் பிரான் என்ன சொல்கிறார் பாருங்கள், இருநிலனாய் தீயாகி நீருமாகி இயமானனாய் எரியும் காற்றுமாகி அருணுனை திங்களாய் ஞாயிறாகி ஆகாசமாயட்ட மூர்த்தியாகி பெருநலமும் குற்றமும் பெண்ணும் மானும் பிறவுருவும் தம்முருவும் தாமேயாகி நெரு நலையாய் இன்றாகி நாளையாகி நிமிர்புன் சடையடிகள் நின்றவாறே அப்படிங்கிறார். எல்லாமே அவர் சிவமயம் அப்படிங்கிறத நம்ம கருத்தில் உள்வாங்கிட்டோம்னா எல்லாமே அவர் தான். ஆணாகி பெண்ணாகி அழியாகி எல்லாமே அவரோட ரூபமாக இருக்கும்போது நான்கிறது எங்கே வரும்? எல்லாமே அவர் இயக்கிட்டு இருக்கும்போது பாரதியார் எந்த அளவுக்கு அழகாக உன்னதமான ஒரு இதாக சொல்கிறாரு பாருங்கள், வானில் பறக்கின்ற புல்லெல்லாம் நான், புல் அப்படின்னா பறவை, வானில் பறக்கின்ற பறவையெல்லாம் நான், மண்ணில் திரியும் விலங்கெல்லாம் நான், காணில் வளரும் மரமெல்லாம் நான், காற்றும் புனலும் கடலுமே நான், விண்ணில் தெரிகின்ற மீனெல்லாம் நான், வெட்ட வெளியின் விரிவெல்லாம் நான், மண்ணில் கிடக்கும் புழுவெல்லாம் நான், வாரியிலுள்ள உயிரெல்லாம் நான், அண்டங்கள் யாவையும் ஆக்கினோன் நான், அவை பிழையாமே சுழற்றுவோன் நான் அப்படிங்கிற எல்லாமே நான் அப்படிங்கிற கிருஷ்ணபுராணம் வந்து பகவத்கீதையில அதுதான் சொல்லுவார். எல்லாமே நான் அர்ஜுனன் மனம் தளர்ந்து உட்கார்ந்து தேர்காலில் உட்கார்ந்து இது மாதிரி எல்லாம் மாமன்மார் தந்தைமார் எல்லாம் எதிர் அணியில் இருக்கிறாங்க, இவங்களை எல்லாம் போட்டு நான் எப்படி அம்பாவை வந்து எய்தி அவங்கள நான் கொல்லுவேன் அப்படிங்கிறாரு. அப்போ வந்து கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறாரு, கொல்லப்படுபவனும் நான் கொல்லுபவனும் நான், எல்லாமே நானாக இருக்கும் பொழுது நீ எதற்காக அஞ்சுகிறாய், எல்லாமே நான் தான் இயக்கிறேன் அப்படிங்கிறான். ஒரு இடத்துல என்ன சொல்கிறாரு, நானும் நீயும் எந்த காலத்திலையும் இருந்துட்டே இருக்கிறோம், நானும் நீயும் நிரந்தரமானவர்கள். அவன் வந்து எங்கெங்கே சாவு வந்தது, எங்கே பிறப்பு வந்தது, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நானும் நீயும் எந்த காலத்தில் இல்லாமல் போகணும், நானும் இருந்துகிட்டே இருக்கிறேன் பரமாத்மா, நானும் வந்துகிட்டே தான் இருப்பேன், நீயும் இருந்துகிட்டே தான் இருப்பேன். நீ வந்து என்னை வந்து சேர்ற வரைக்கும், முக்தி கிடைக்கிற வரைக்கும், என்னுடைய பாதார விந்தங்களை வந்து சேரு வரைக்கும் நீ வந்து பிறவி எடுத்துகிட்டு தான் இருப்பேன். அப்போ வந்து ஆன்மா நீ இருக்கிற நிரந்தரமாக இருக்க, நானும் நிரந்தரமானவன். அவங்க உங்கள் மாமன்மாரெல்லாம் என்ன ஆக போகிறாங்க, அவங்க இந்த சட்டையை இத்து போக போகுது, அந்த சட்டையை தூக்கி எரிஞ்சுக்கிட்டு இன்னொரு சட்டையை மாட்டிக்க போகிறாங்க, அடுத்த பிறவிக்கு வரப்போகிறாங்க. அது மாதிரி இது வந்து எல்லாமே நானாக இருக்கும்போது எது குறித்து நமக்கு சஞ்சலம், எது குறித்தும் நமக்கு சஞ்சலம் தேவையில்லை. அப்பர் பிரான் என்ன சொல்கிறார் பாருங்க, கங்கை ஆடி லென் காவிரி ஆடி லென் கொங்கு தன் குமரி துறையாடிலின் ஓங்கு மாக்கடல் ஓத நீராடிலின் எங்கும் ஈசனானவருக்கு இல்லையே அப்படிங்கிறார். நீங்கள் வந்து ராமேஸ்வர கடலில் போய் குளிக்கிறது, இந்த கங்கையில் போய் மூழ்கிறது, இமயமலை போகிறது, அப்புறம் வந்து இந்த மாதிரி கோதாவரியில் போய் புஷ்கரணி செய்கிறது, இதெல்லாமே வீண் தான். எங்கும் ஈசனாக இருக்கிறாருன்னு நீங்கள் அவரை பார்க்காம அவரோட அன்பு வைக்காமல் நீங்கள் எங்கே போய் இந்த மாதிரி ஒரு செயல்கள் புரிந்து நீங்கள் வந்து மூழ்கி எழுந்தாலும் இறைவன் பாதார விந்தனங்களுக்கு போக முடியாது அப்படிங்கிறத சொல்கிறாருங்க. இது பாருங்கள், இறைவன் நமக்குள்ளே இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு ஏகப்பட்ட சான்றுகள் கொடுக்கலாம். இது வந்து பிட்டுக்கு மண் சுமந்த வரலாறு கேட்டிருப்பீங்க. பாண்டிய மன்னன் மதுரையில் வைகை பெருக்கெடுத்து ஓடும் பொழுது கரைகள் எல்லாம் பலப்படுத்தணும் அப்படின்னு வீட்டுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லும்போது இந்த பிட்டு விற்கிற பாட்டிக்கு ஆள் கிடையாது, அவங்க போக முடியாது, ஏன்னா அவங்களுக்கு வயசாயிருச்சு. அதனால் இறைவன் மேலே சிவபெருமான் மேலே அன்பு மீதூர அவர் வேண்டும் பொழுது, அந்த பிட்டு விற்கிற அம்மா வேண்டும் பொழுது, பாட்டி வேண்டும் பொழுது, சிவபெருமானே வந்து ஒரு வேலைக்காரனை வந்து நான் போகிறேன், உன் சார்பாக நான் போகிறேன், எனக்கு வேணால் பிட்டு கொடுக்கணும், உதிர்ந்த புட்டு கொடுத்தா கூட போதும், நான் போய் வேலை செய்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி நீங்கள் போய் வேலை செய், நான் உனக்கு உதிர்ந்த புட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் போய் விளையாடிட்டு அதையும் இதையும் பண்ணிட்டு கரையெல்லாம் உழைச்சிட்டு வெள்ளம் வந்து அங்கே மண்ணை தூக்கி போடாமல் விளையாண்டுருக்கும்போது மன்னன் பாண்டிய மன்னன் சவுக்கில் ஒரு அடி கொடுக்குறார். அந்த சவுக்கில் அடி கொடுத்தபோது அந்த அடியானது வந்து எல்லா உயிரினங்களுக்கும் அடி விழுது, உணர்றாங்க அந்த சவுக்கடி போகிறது. அப்போ வந்து இறைவன் வந்து எல்லா உயிர்களையும் இருக்கிறதா தான் அர்த்தம். அவர் வந்து அடி வாங்கும்போது எல்லா உயிர்களும் அந்த வலியை உணர்கிறாங்க. அப்போ வலி உணரும்போது இறைவன் நமக்குள்ளே இருக்கிறாருன்னு தான் அர்த்தம். அது மாதிரி நிறைய நீங்கள் நூல்கள் மூலமாகவும் மற்ற அனுபவங்கள் மூலமாகவும் இறைவனை வந்து உணரணும். முதல்ல உணர்ந்தால் தான் முக்தி அடைய முடியும், மோட்சம் அடைய முடியும் அப்படிங்கிறத இகலோக வாழ்க்கையில் இருந்து செயல் புரியணும். அதே சமயம் வந்து நீங்கள் ஒரு 10 விழுக்காடு 20 விழுக்காடு ஆன்மீகத்தில் வந்து மேம்படணும். ஒவ்வொரு பிறவிலையும் இப்படி ஒவ்வொரு பிறவிலையும் நீங்கள் வந்து மேம்பட்டுட்டே வந்தால் தான் ஏதோ ஒரு பிறவியில் விடுதலை வாங்கி போகலாம். இது வந்து விடுதலைங்கிறது உண்மையான விடுதலை பிறவி பிணியிலிருந்து பிறவி செயலிருந்து விடுபட்டு போகிறது தான். அது எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. நீங்கள் எங்கே வேணாலும் யாரை வேணாலும் கேளுங்க, எந்த ஞானிகள் வேணாலும் கேளுங்க, எந்த வேதங்கள் யாரும் படியுங்க, எது வேணாலும் பாடுங்க, எல்லாமே வந்து இது தான். அந்த பிறவி பிணியை அகற்றுறது தான் நம்மளோட குறிக்கோள், வாழ்க்கையின் குறிக்கோள். அதுக்காக தான் பிறவி கொடுத்துட்டே இருக்காரு நமக்கு இறைவன். அதனால் மீண்டும் இதே மாதிரி ஆத்மீக யோசனைகளில் நம்ம சிந்திப்போம். வணக்கம்.
நேயர்களே, இதுவரை சுப்பிரமணிய பாரதி எனும் சித்தர் என்று தன்னுடைய நோக்கில் பாரதியை பற்றி நம்மிடம் எடுத்துரைத்தவர் சூலூரைச் சேர்ந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர் ஏ. சுகுமார் அவர்கள். நேயர்களே, இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களது கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். 042224310555 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள்.